ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தித்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர், உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே, குத்தினர் செய்கை வேறு கோலம் வேறாகுமா போல், நீத்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதிவேலை, திறம்பட பர்ஃபெக்டா சிறப்பா பாண்டியமன்னனுடைய மந்திரி தொழிலை செய்தாலும் கூட அந்த மந்திரி பதவியிலே அவருக்கு பற்று கிடையாது, அந்த பதவியோடு கூடிய சுகத்திலே அவருக்கு ஈடுபாடு தோய்வு கிடையாது. பல்லக்கில் போனாலும் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போனாலும் அவருக்கு ஒன்றுதான், அந்த நிலையில தான் பற்றில்லாமல் வாழ்கின்றார். அப்படி இருவினை ஒப்பு ஏற்பட்டு சக்தி பதிந்த காரணத்தினாலே பெரிய தவசிகள் வாழ்கின்ற பெருந்துறையின் அருகிலே வந்தார். அப்ப திருப்பெருந்துறைக்கு அருகிலே வருவதற்கு கூட ஒருவருக்கு சக்தி நிபாதம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார், பிறவி பெருங்கடலில் இந்துவாராக வந்தார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார், வந்தமர வந்தமில் பரங்குறுக என்றே வந்துள்ள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம். இந்த பூமியே சிவலோகமாக இருக்கும்படியாக திருவாசகத்தை நம்முடைய குருநாதர் பாடினார் என்ற கருத்தை இங்க ரெண்டு அடிகளில் சொல்றார். நம்முடைய குருநாதர் எப்பொழுது திருவாசகம் பாடினார்? தன்னுடைய குருநாதனாலே ஆட்கொள்ளப்பட்டு அவனோடு அருகிலே தொண்டு செய்து கொண்டு திருப்பெருந்துறையில் இருந்த பொழுது அவர் திருவாசகம் பாடல, வாய திறக்கல. நல்ல கவிதை என்பது துன்பத்தில் பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல குருநாதன் தன்னை மறைத்து கொண்ட பிறகு, மறைத்து கொண்டதும் கூட ஒரு ஏமாற்று வித்தை தான், அருகில் இருந்து கொண்டே கண்ணாமூச்சி விளையாடிட்டார். அவர் திருப்பெருந்துறை விட்டு என்றைக்குமே அவர் அகலமாட்டார். ஆனால் அந்த அக்னி தீர்த்தத்திலே ஏனைய அடியார்களோடு கூட மறைந்து போனதை போல ஒரு காட்சியை காட்டினார். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும், கறந்த உண்மையும்னு சொல்லல, சாமி மறைஞ்சு போன மாதிரி ஏமாத்தினார். கள்ளம்னா பொய், சாமியே பொய் பண்ற. தாயை போல இருப்பதனால தாய ஒரு குழந்தையை ஏமாத்துறா குழந்தையோட நன்மைக்காக. ஊரலோகத்தில் ஒருத்தர் ஏமாத்துறதுனால தாய் ஏமாத்துறது ரெண்டும் சமமாகாது. தாய் நம்மளை ஏமாத்துறது நம்முடைய நன்மைக்காக, ஊரலோகத்தில் ஏமாத்துறது அவருடைய நன்மைக்காக என்று பார்க்கிறோம். அப்ப ஏமாந்தாலும் கடவுள்கிட்ட ஏமாறணும், கடவுள்கிட்ட ஏமாறுவது தப்பு கிடையாது. அப்ப பெருமான் அங்கு இல்லாதவனை போல மறைந்து காட்டினான், இருந்து கொண்டே இல்லாதவனை போல மறைந்து காட்டுகின்றாய் என்பதை அறிந்தார். இதையும் திருக்கோவியாரில் சொல்றார். திருக்கோவியார் வகுப்பும் போது அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த திருவாசகத்தையும் திருக்கோவியர் சொல்றார், அருகில் இருந்து கொண்டே மறைந்தவனை போல காட்டுகின்ற பெருமான் அப்படிங்கிறார். அதனால இவர் என்ன பண்ணார், அந்த பெருமானை மீண்டும் காண வேண்டும் என்பதற்காக திருவாசகம் பாடினார். காட்சியிலிருந்து மறைந்து போன அந்த கடவுள் மீண்டும் காட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருவாசகம் பாடினார். அந்த திருவாசகம் பாடி இந்த பூமியை சிவலோகமாக ஆக்கினார் அப்படின்னு சொல்றார் கடவுள் மாமுனிவர். எங்கு திருவாசகம் பாடப்படுகின்றதோ அந்த இடம் சிவபூமி, சாதாரண பூமி இல்ல, திருவாசகம் பாடுகின்ற இடம் சிவலோகம். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தை அருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். அந்த திருவாசகத்தை எப்படி உரைத்தார்? தன் சிந்தையிலே பெருமான் செய்த அருளினை கொண்டு உரைத்தார். இதையும் திருவாசகத்திலிருந்தே எடுத்திருக்கிறார் கடவுள் மாமுனிவர். தன்னை திருவாசகம் பாட வைத்தான் இறைவன் அப்படிங்கிறத அந்த கீர்த்தி திருவண்ட பகுதியில் சொல்றார். திருவாசகத்துல முதல் நான்கு அகவல்கள் இருக்கின்றனவே, சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், இந்த நான்குமே திருவாசகம் என்ற நூலுக்கு பாயிரமாக அமைந்த, முன்னுரையாக அமைந்த நான்கு அகவல்கள். அதுல திருவாசகம் எழுந்தது, எப்படி எழுந்தது என்ற செய்திகள், திருவாசகத்தை தன்னை பாட வைத்த கடவுளை போற்றுதல், அதுதான் துதித்தல். இதுதான் கருத்து. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் அப்படின்னு சொல்றார். செல்வர்னா பாக்யவான்கள். சொல்லிய பாட்டுன்னு சொல்றதுனால சிவபுராணம் உரைப்பதற்கு முன்பு ஒரு பாட்டு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். பலரும் என்ன கருதுகிறார்கள், குருநாதர் நமசிவாய வாழ்க என்று திருவாசகத்தை ஆரம்பித்து பாடினார்னு கருதுறாங்க. அது அன்சைன்டிபிக், அது சரி கிடையாது. சிவபுராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் திருவாசகம். அந்த திருவாசகத்துக்கு மங்கள வாழ்த்தாகவும் ஒரு பாயிரத்தில் இருக்க வேண்டியது. அது எந்த நிலையில ஆக்கப்பட்டது, அதை படிப்பொருளுக்கு என்ன பயன், அப்படிதான் அது படிப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கின்றது, நுகர்வோர் யார், அதெல்லாம் சொல்ல வேண்டியது பாயிரத்தினுடைய கடமைப்பாடு. அதெல்லாம் சொல்லி சொல்லிய பாட்டாகின்ற திருவாசகம், அதை சொல்பவர்களுக்கு என்ன பலன்னு பாயிரத்தில் சொல்றார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தின் உள்ளார். அவருடைய உண்மையான தகுதி என்ன? பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். எத்தனை பேர் தூக்கி விட்டாலும் அவர்களுடைய முனைப்பு எழாது, பணிந்தே இருப்பார்கள். உங்களை போல உண்டான்னு சொன்னா நமக்கு கண்ணு மண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆனா இறைவன் அருளை பெற்றவர்களை எவ்வளவு தூக்கி வச்சாலும் அடியேன் என்றுதான் சொல்லுவார், அதற்கு மேல சொல்ல மாட்டார். அப்ப திருவாசகம் பாடலுடைய மிகப்பெரிய பயன் என்பதுன்னா அடக்கமுடைமை. திருவாசகம் பாடப்பட எளிமை வர வேண்டும். திருவாசகம் பாடப்பட ஒருவனுக்கு கர்வம் ஏற்பட்டதுன்னா அவன் திருவாசகத்தை ஒழுங்கா பாடலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பல்லோரும் ஏத்த பணிந்தே இருப்பார்கள். எத்தனை பேர் தூக்கி விட்டாலும் ஐயோ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, என்னை பத்தி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா ஓடிப்படுவேனா இந்த ஊரை விட்டு, இதெல்லாம் ஒண்ணும் சொல்லப்படாதீங்க. நாயிற்கடையாம் நாயேன், ஒன்றும் போதா நாயேன். என்னை பத்தி தான் குருநாதர் இவ்வளவு சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக திருவாசகம் சொன்னார், எனக்காக தான் சொன்னார். உங்கள் தகுதியில எனக்கு என்ன இருக்கு? தகுதியே இல்லாத எனக்காக தான் திருவாசகம் சொன்னார். அதனால தான் அதை படிச்சுட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன போய் ஏத்தி விடாதீங்க என்று பணிந்தே இருப்பார்கள். அப்படி திருவாசகம் பாடப்படுகின்ற இடத்தை சிவலோகமாக ஆக்கினார் நம்முடைய குருநாதர். அந்த திருவாசகம் எப்படி பாடுறார் அப்படின்னு கேட்டா, சிந்தை அருள் கொண்டு பாடுகின்றார், சிந்தைய பரங்குல பாடுகின்றார். தன்னுடைய குருநாதன் தன்னை ஆட்கொண்டு நீங்கினான். அந்த நிலை எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். ஒரு மதங்கொண்ட யானை, பெரிய கரும்பு தோட்டம், இஷ்டப்படி கரும்பை கடிச்சு மிதிச்சு சாறு பிழிஞ்சு தின்னு விளையாடுது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த யானையை பிடிச்சு இழுத்துன்னு வந்து வெளியில கட்டிவிட்டாங்க. கரும்பு தோட்டம் எங்கேயோ காட்சிக்கு எட்டி இருக்கு. அதே சொல்ற திருக்குவியாறுல, ஆனந்த மாக்கடல் ஆடு சிற்றம்பலம் அன்ன பொன்னின் தேனுந்து சிற்றூர் இது செய்யலாவது ஒன்றில்லை, செய்யலாவது ஒன்றில்லை. தலைவியாகின்ற அருள் இருக்கின்ற சிற்றம்பலமாகின்ற ஊர் தொலைவில் இருக்கு, கண்ணால பாக்கலாம், கிட்டக்கு போக முடியாது. இந்த நிலை எல்லாருக்கும் உண்டு. கண்டியூர்ல இருந்தபடி காவிரிக்கு எதிர்கரையில இருக்கிற வடகரையில இருக்கிற திருவையார கண்ணால பாக்குறாங்க சேரமான் பெருமாளும் நம்பி ஆரோரதும். கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேன் உண்மை காணாதேன், எதிர்த்து நீந்த மாட்டேன் நான். பசிச்சவனுக்கு நெற்பயிர் காட்சிக்கு வருது. பசிச்சவனுக்கு நெற்பயிர் காட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சமச்ச சாதம் காட்சிக்கு வரணும். சுட சுட சோறு கிடைச்சா பசி அடங்கும். நெற்பயிரை பார்த்து, வயலில் இருக்கிற பயிரை பார்த்து எப்படி பசி அடங்கிக் கொள்ள முடியும்? ஆடு மாடுனா மேயலாம், மனுஷனால முடியுமா? முடியாது. அது போல பசியை தூண்டுகின்ற காட்சி இருக்கின்றது, இதுவரை பசி அடக்குகின்ற காட்சி இல்லை. அதே போல இந்த ஆன்மாவனுடைய அனுபூதி நிலையில உண்டாகும். எதுக்கான சாமி என்ன பண்ணுவாரு, நம்முடைய தகுதி இன்மையை கருதாமல் அருள் செய்வார். கடவுள் முதல்ல என்ன பண்ணுவாரு, நம்முடைய தகுதி இன்மையை ஒரு குற்றமாக கருதாமல் பேரருள் செய்வார். பிறகு இந்த செய்யப்பட்ட அருளுக்கு உரிய தகுதியை வளர்த்துக்கொள் என்று கைவிடுவார். உனக்கு செய்யப்பட்ட பேரருளுக்கு உரிய தகுதியை நீ வளர்த்துக்கொள், தவம் செய் என்று சொல்லிட்டு கைவிடுவார், காட்சியிலிருந்து நீங்குவார். அது போல பெருமான் தன்னை மறைத்துக் கொண்ட உடனே இந்த கரும்பு தோட்டத்தில் இட்டப்படி விளையாடின யானையை கட்டி போட்டார் போலவும், அது பண்டெல்லாம் தன்னுடைய விருப்பப்படி கரும்பினை மேய்ந்து இன்புற்றதை நினைந்து வாடுகின்ற நிலையிலே மீண்டும் அந்த கரும்பு வாய்க்கு வராதா என்று நினைத்து இயங்குவதை ஒத்த கவிதையை என்னை பாடச் செய்தான் கடவுள். அந்த கவிதையையும் அவன் அருள் துணை கொண்டு பாடினேனே அன்றி என் அறிவு கொண்டு பாடவில்லை அப்படிங்கிறார். கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன். கண்ணல் கனி தேர் களிர், பண்டு உண்ட கண்ணல் கனியினை இப்பொழுது உண்ண முடியுமா என்று உண்ணுகின்ற வழிகளை ஆராய்ந்து பார்க்கின்ற களிர். கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறையின கடைசியா அது எண்டு என்னையும் இருப்பதாக்கினன், என்னை இந்த உடம்பிலே உயிரோடு இருப்பதாக்கினன். அதற்கு என்ன பொருள்னா திருக்கோவையார்ல தான் பார்க்கணும். தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவி உயிர் விட்டுடணும். ஒரு கோவையார்ல தலைவி சொல்றா, கணவனிடத்திலே உண்மையான அன்பிருக்கின்ற பெண்கள் எல்லாம் கணவனை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது உயிர் விட்டு விடுவார்கள். எனக்கு கணவனிடத்திலே உண்மையான அன்பு இல்லை, ஆகவே நான் உயிர் வாழ்கின்றேன் அப்படிங்கிறார். பேராசிரியர் அதுக்கு உரை எழுதுறாரு, உண்மையான அன்பு என்பது என்ன என்று திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான அன்பு என்பது தனக்கு அன்பு இல்லை என்று நினைக்கும், ஆகவே இந்த தலைவிதான் உண்மையான அன்பு கொண்டவள். கணவனுக்காக உயிர் விடவில்லையே, உயிர் வாழ்கின்றோமே என்று வருந்துகின்றாளே, இந்த தலைவிதான் உண்மையில அன்பு கொண்டவள். தனக்கு அன்பு இல்லை என்பதனால் உயிர் வாழ்கின்றோம் நினைக்கிறாள் இல்லையா, இவள் தான். இவள் அன்பின் இலக்கணத்தை அன்பு அறியாது. ஒரு குழந்தைக்கு தான் குழந்தைங்கிறது தெரியாது, பெரிய மனுஷன மாதிரி நடந்துக்கும். குழந்தையினுடைய குழந்தைமை எப்ப நூத்துக்கு நூறா இருக்கும்? ஒரு குழந்தைக்கு தான் குழந்தைங்கிறது கூட தெரியாது, அப்பதான் அது குழந்தை இல்லையா. அதே போல அன்புடையோருக்கு தான் அன்பில்லாதவர் என்றுதான் தோன்ற வேண்டும், தன் அன்புடைமை தோன்றக்கூடாது. உண்மையில் அன்புடைமை யாருக்கு தோன்றும்? அன்பிலார்க்கே தோன்றும். வள்ளுவர் சொன்னார், அன்பிலார் எல்லாம் உரியர், அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்று. எல்லாம் தனக்கு என்று கொள்வது அன்பின்மை என்று பார்க்கின்றோம். நான் தனக்கு அன்பின்மை, நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் என்று தன் அன்பின்மையை உணர்ந்தார் திருவாசகத்துல. எனக்கு கடவுள்கிட்ட அன்பு கிடையாது என்ற தன்னுடைய அன்பு இன்மையை உணர்ந்தார். ஆகவே அவர் உண்மையான அன்பர் என்று அறிய வேண்டும். அதற்காக அவர் பாடல, அந்த அன்பு நிலையிலிருந்து அவர் பாடினார். கற்றறியேன் கலைஞானம் சொன்னார், தன்னுடைய அறியாமையை உணர்ந்தார். உண்மையான அறிவு என்பது என்ன? ஒருவனுடைய அறிவு என்பது அவனுடைய அறியாமையை அறிவதுதான். அறிவுக்கு என்ன இலக்கணம்? இத்தனை நாள் இதை தெரிஞ்சுக்கிடாம இருந்தேனே, இன்னும் எத்தனை தெரிஞ்சுக்கிடாம இருக்கணும்? இத்தனை பிறவிகளா தெரிஞ்சுக்காது, இன்னைக்கு எத்தனை நாள் கழிச்சு பெருமான் அறிவிப்பானோ? அதற்கு இன்னும் பெருமானுக்கும் தொண்டர்களுக்கும் எவ்வளவு தொண்டு செய்தால் அறிய வேண்டியதை பெருமான் அறிவிப்பானோ என்று தன்னுடைய அறியாமையை அறிவதே அறிவு, தன் அன்பின்மையை உணர்வதே அன்புடைமை என்று பார்க்கின்றோம். அப்ப தலைவி சொல்றா, உயிர் வாழ்கின்றேனே அன்பில்லாத நான் அப்படிங்கிறார். அப்ப அவளே உண்மையான தலைவி. அவ எதுக்கா வந்து உயிர் வாழறான்னா, அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. உயிரும் உடம்பும் பொருளும் தலைவனுக்கு உரியன. அப்படி இருக்கும் போது உடம்பை மாய்த்துக் கொள்வதோ, உயிரை உடம்பிலிருந்து பிரித்து வேறுலகத்துக்கு கொண்டு செல்வதற்கோ தனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த உயிரின் மீதும் உடம்பின் மீதும் உரிமை செலுத்துவன் அவன் தானே. அப்ப அவனுடைய பொருளின் மீது நமக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப உயிர் நீங்குதலுக்கான வினையே செய்யக்கூடாது. தலைவனுக்குத்தான் உயிரும் சொந்தம் உடம்பும் சொந்தம் என்பதனால என்னை செத்திட பணியாயின்னு கேட்கலாம், சாக முடியாது. சாவேன் நான் அப்படின்னு சொன்னவர் சாவேனே, நானா சாக போறேன்? சாவதற்கு எனக்கு அன்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அன்புடைமை காரணமாக தான் சாவாதிருக்கின்றார். உண்மையான பொருள் அது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திருவாசகத்தை கண்ணல் கனிதேர்களிடம் உரைக்கிறார். அந்த யானை மீண்டும் கண்ணல் கனிக்காக ஏங்கி உயிர் வாழ்கின்றது. அதே போல தலைவனுடைய அருளுக்காக ஏங்கி இந்த தலைவி உயிர் வாழ்கின்றாள். தன்னுடைய உடம்பும் உயிரும் தலைவனுக்கு உரியன என்ற கருத்திலும் உயிர் வாழ்கின்றாள். அப்படி உயிர் வாழும் பொழுது பிரிவினை ஆற்றுதலுக்கு ஒரு உபாயம் வேண்டும். தலைவனை பிரிந்து தலைவி வாழும் பொழுது இறந்து போகாமல் அந்த பிரிவு துன்பத்தை ஆற்றி இருப்பதற்கு, பொறுத்துக்கிறதுக்கு, உடம்புக்கு நோய் வந்தால் அந்த நோயை பொறுத்துக் கொள்வதற்கு, உடனே பெயின் ட்ரீட்டிங் கியூர், அந்த பெயினை அடக்கிறதுக்கு, பெயினை பொறுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்து தராங்க. அதுபோல ஒரு மருந்து வேண்டும். பிரிவு என்பது ஒரு பெரும் துன்பம். அந்த நோவினை எவ்வாறு பொறுத்துக் கொள்வது? அந்த நோவினை பொறுத்துக் கொள்கின்ற மருந்தாக திருவாசகம் பாடப்பட்டது. கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன், என்னில் கருணை வான் தேன் கலக்க. பெருமானுடைய கருணையாகின்ற உயர்ந்த தேன் என்னன்னா, அதை தேன் என்று சொல்வது நாம் சுவைக்கின்ற பொருளிலே தேனுடைய தலைமைப்பாடு கருதி. ஆனால் இந்த தேன் அந்த தேனுக்கு இணையாகாது. மனிதன் நாவிலே வைத்து சுவைக்கின்ற பொருளிலே சுவை மிகுதிப்பாடு கொண்ட பொருள் தேன். தேனை போன்ற சுவையான பொருள் நம்ம நாக்கு சுவைத்தது இல்லை. அதனால அவருடைய கருணையை தேன் என்று சொல்கின்றேனே தவிர, இந்த தேன் அந்த கருணையாகின்ற தேனுக்கு முன் நிற்காது. அது வான் தேன், கருணை வான் தேன் கலக்க, உயர்ந்த தேன் கலக்க. அருளொடு பராவமுதாக்கினன், அவன் அருளொடுந்த அருளினால், ஒடு என்ற மூன்றாம் வெற்றிமை உருவு, ஆள் என்ற மூன்றாம் வெற்றிமை உருவு பொருளை தரும். அவன் அருள் துணை கொண்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அருளோடு அவன் அருளினாலே பராவமுதாக்கினன், அவனை பரவுகின்ற அமுதமாகின்ற திருவாசகத்தை செய்தான். திருவாசகத்தை செய்தது யாரு? கடவுள். திருவாசகத்தை உரைத்தது யாரு? கடவுள். திருவாசகத்தை எழுதினது கடவுள் நமக்கு தெரியுது, திருவாசகத்தை உரைத்ததே கடவுள் தான். என்ன காரணம்? உரைக்க செய்தவனே உரைத்தான். குழந்தை கையை பிடிச்சுட்டு அம்மா எழுதுறா, குழந்தைக்கு நாம் குழந்தை கற்றுக்கொள்கின்றது. உண்மையில யார் எழுதுறாங்க? ஆனாவனாவெல்லாம் அம்மா தான் எழுதுறாங்க. அதுபோல பரமேஸ்வருடைய கருணையின்ற தேனே திருவாசகம் என்ற அவனை பரவுகின்ற அமுதமாக ஆகியது, அதனை ஆக்கியது. கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன், என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராவமுதாக்கினன், அவனை பரவுகின்ற அமுதமாகின்ற துதியாக செய்தான். இப்படிப்பட்ட ஒரு தோத்திரத்தை பெருமான் என்பால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு அதை ரிகலெக்ட் பண்றார். எங்க? திருக்கோவையார்ல. இருந்துதி என்பயிர் கொண்டவன், மிகச்சிறந்த ஒரு துதியினை ஸ்தோத்திரத்தை என்பால் கொண்ட பெருமான் அவனை பாடச் செய்தான். நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன் அவன் என்னை பாடச் செய்தான்னு திருக்கோவையார் சொல்றார். இருந்துதி என்பயிர் கொண்டவன். சரி பாடிட்டாயே, ரொம்ப சிறப்பு தான் அப்படின்னா, பாடிட்டேன்னு என்ன சிறப்பிக்காதீங்க, நான் பாடுகிறது பத்தவே பத்தாது. அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே, அந்த சுனைப்புனிலே வீழ்ந்த அழுங்கு அழுங்க என்னை பிடித்து வாங்கும் அவருக்கு அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. இந்த பிறவி துன்பத்திலிருந்து என்னை தூக்கிவிட்ட பெருமானுடைய கருணைக்கு இணையாக நான் ஒன்றும் பாடவில்லை, நான் என்ன பாடினேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்றார். அப்படி இறைவனுடைய அருள் துணை கொண்டு திருவாசகம் எழுந்தது அப்படின்னு இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவாசகம் எங்கு பாடப்படுகின்றதோ அது பூமி என்று, அது சிவலோகமே. இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தை அருள் கொண்டு, சிந்தையிலே இறைவனுடைய அருள் தேனை கொண்டு திருவாசகம் உரைப்பார் உரைப்பார்னு எதிர்காலத்தில் சொன்னார். பின்னால் உரைக்கப் போகின்ற இவர், இன்னும் உரைக்கல, பின்னால் உரைக்கப் போகின்ற திருவாதுரடிகள் இப்பொழுது திருப்புரந்துரைக்கு வந்து சேர்ந்தார். அவர் பந்தமர அவருடைய பிறவி நோய் நீங்கும்படி, பந்தம்னா கட்டு பாசத்தலை நீங்கும்படி, அந்தமில் பரம் குறுக என்றே, எல்லையில்லாத மேலான பொருள், பரம் என்றால் மேலானவன், மேலார்கள் மேலார்கள் மேலான் அப்பர் பெருமான், யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சிருடையான். கடவுள் என்பது யாரு? நீ எந்த பெரிய பொருளை நினைச்சாலும் அதுக்கு மேல ஒரு இன்ச்சு அதிகமா இருக்கிற பொருள். நீ நினைக்கிற பெரிய பொருளை விடலாம் பெரிய பொருள் அது, அதற்கு இணையான பொருள் இல்லை. நதத் சமஸ்தா பெதிகச்ச திருஷ்யத்தே, அதற்கு இணையோ உயர்ச்சியோ காணப்படவில்லை என்று சிவனை பற்றி சுவேதாசதரங்கிற உபநிஷத்து சொல்லுது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பொருள், அந்த எல்லையில்லாத பரமேஸ்வரனை குறுகுவதற்கு அடைவதற்கென்றே இந்த திருப்புரந்துரை வந்து சேர்ந்தார். அப்படி அவர் வந்து சேர்ந்த வந்துள்ள பெருந்துரையின் வன்மை உரை செய்வான், வன்மைனா வளப்பம், அந்த பெருந்துரையினுடைய இயற்கை வளத்தை உரை செய்கின்றேன் அப்படிங்கிறார். இங்க இயற்கை வளத்தை சொல்றார். அது எப்படி? மருத நிலம், சற்று தொலைவிலே சென்றால் கடல். அப்ப மருதமும் நெய்தலும் மயங்கி கிடக்கின்ற ஒரு நிலம், கலந்து கிடக்கின்ற ஒரு நிலம் திருப்பெருந்துரை. மாத்தியர் குலத்தலைவர் வன் பிறவி எவ்வம் தீர்த்து உலக ஐயரருள் செய்யும் இடம் என்றே, தோத்திரம் உரைத்து மிசை வந்து சுரர் சிந்தும் புத்திரள் உயர்ந்த வகை போன்றது அலர் பூங்கா. நிறைய பூங்காக்கள் இருக்கின்றன திருப்பெருந்துரையில. எல்லா பூங்காவும் உள்ள நுழைஞ்சா ஒவ்வொரு பூச்செடியும் ஆயிரக்கணக்கில் காம்புதோறும் அரும்பு விட்டிருக்கு மலர்ந்திருக்கு. அரும்புகின்ற செடிகள் அரும்பி இருக்கின்றன, மலர்கின்ற செடிகள் மலர்ந்திருக்கின்றன. ஏன்னா சில இரவிலே மலரும், சில பகலிலே மலரும். பகலிலே அரும்பி இரவிலே மலர்கின்றவையும், இரவிலே அரும்பி பகலிலே மலர்கின்றவையுமா பல. அப்ப எந்த நேரத்தில் போனாலும் அரும்புகளையும் பார்க்கலாம் மலர்களையும் பார்க்கலாம். பார்த்தா இலையே தெரியாம பூமயமா இருக்கு. எல்லா பூங்காவுமே அப்படிதான் இருக்கு, வளப்பமா. பூவினை தருகின்ற ஒரு செடியாவது ஒரு காம்பிலையாவது பூ இல்லாம இல்ல, பூத்து குலுங்குகின்ற ஊர். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, மாத்தியர் ஆத்யக்ஷர லோபம் என்று ஒரு இலக்கணம், அது வடமொழிக்கும் தென்மொழிக்கும் பொது. ஒரு சொல்லினை சொல்லும் பொழுது முதலெழுத்தை விட்டுட்டு சொல்லலாம். உமாதவன் என்பதை ஊர்னாவை விட்டுட்டு மாதவன் சொல்லலாம், தாமரை என்பதை தா என்பதை விட்டுட்டு மறைன்னு சொல்லலாம் தமிழ்ல. அதுபோல அமாத்தியர் என்பதை ஆவண்ணா விட்டுட்டு மாத்தியர்னு சொல்ல முதலெழுத்தை விடலாம். இது நம்ம ரெண்டு மொழிக்கு மட்டும்தான் இந்த இலக்கணம், வடமொழிக்கும் தென்மொழிக்கும் மட்டும்தான், வேற எந்த மொழியில விட்டா தப்ப போயிடும். அமாத்தியர் குலத்தலைவர், அமாத்தியர்கள் என்றால் அமைச்சர்கள், அமைச்சர்கள் குலத்தலைவராகின்ற இவர் வன் பிறவி எவ்வம் தீர்த்து, அவருடைய கொடிய பிறவியாகின்ற எவ்வம் என்றால் துன்பம், துன்பத்தினை தீர்த்து உலக ஐயர், ஐயன் என்றால் தலைவன், லோக நேதா உலகின் தலைவன், உலகங்களுக்கு தலைவன் யாரு? பசுபதியாகின்ற கடவுள். அவர் அருள் செய்யும் இடம் இந்த திருப்பெருந்துரை. எப்படிப்பட்டது என்றால், திருவாசகம் பாடப்போகின்ற திருவாரூரிடைய பிறவி நோயை தீர்ப்பதற்கு பெரிய கடவுளே தென்முக கடவுளாக எழுந்தொழுகின்ற திவ்யஸ்தலம் என்பதை அறிந்து தேவர்கள், பூமழை பொழிந்ததை போல இருக்கு அங்க இருக்கின்ற பூங்காக்கள். பூங்காக்கள் எல்லாம் பூத்திருப்பது எப்படி இருக்குன்னா, இந்த பூங்காக்கள் எல்லாம் இடையீடுயின்றி பூத்திருப்பதை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் முனைந்து பூமழை பொழிந்ததை போல இருக்கு. தேவர்கள் ஏன் பூமழை பொழிய வேண்டும்? இது மனிதருள் மாணிக்கமாக இருக்கின்ற ஒரு பெருமானை, தெய்வ சிகாமணியா இருக்கின்ற ஒரு கடவுள், ஆட்கொள்கின்ற தலங்களிலே உயர்ந்த தலம் என்பதை அறிந்து விட்டதனால இங்கு நாம் எல்லா விதமான பூக்களையும் வந்து கொட்டுவோம் என்று தேவர்கள் முனைந்து புஷ்ப விருஷ்டி செய்திருக்கிறார்கள், பூமழை பொழிந்திருக்கிறார்கள், புஷ்பாஞ்சலி பண்ணியிருக்கிறாங்க. நடராஜாக்கு அபிஷேகத்தின் போது பாத்தீங்கன்னா சந்தனாபிஷேகம் ஆனப்புறம் கூட கூடையா புஷ்பாபிஷேகம் ஆகும். அதே போல திருப்புரந்துறையில தேவர்களே புஷ்பாபிஷேகம் செய்ததை போல பூங்காக்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன. பேரறிந்து தவ முயல்வோம் என்று பெருந்துறை நாடி ஆரியங்கி இழைக்கும் அவர்க்கு அளிக்க எதிர் நிற்பவர் போல் கூறும் இன்ப நிழல் செய்து குறையாத பக்தியுடன் நீரணிந்து சோரேந்தி நின்றன துன்றிய கைதை. கைதை கேதகை, கேதகி என்றால் தாழை, த தாழம்பு அந்த கொடி. பேரறிந்து தவமுயல்வோம் என்று பெருந்துறைநாடி. ஒருவன் என்ன லாபமோ அதற்கேற்ற தவத்தை செய்வான். தவம் என்பது தன்னைத்தானே வருத்துக் கொள்ளுதல். தபகா என்ற வடமொழி சொல்லுக்கு துன்பத்தை ஏற்றல் என்பது பொருள். தபோன தப்தம் வயமேவ தப்தாகா என்று பர்தரி சொல்றார். உலகத்தில் நாமெல்லாம் தவம் பண்ணோம், நம்மள நாமே துன்பப்படுத்திக்கிட்டோம். நம்ம உடம்பை துன்பப்படுத்திக் கொள்ளாமலேயே நல்ல தவம் செய்யலாம். கடவுளுக்கும் தொண்டர்களுக்கும் தொண்டு செய்கின்ற தவம் இருக்கின்றது, அது தவத்திலேயே சிறந்த தவம். அதற்கு உண்ணாதும் உறங்காதும் உடம்பை வருத்தி செய்கின்ற தவத்திலும் அது உயர்ந்தது. நாம தவம் என்று கருதி உண்ணாதும் உறங்காதும் கொடிய கடிய தவங்களை செய்து நம்மை சிரமப்படுத்திக் கொண்டமே தவிர உண்மை தவத்தை அறியவில்லை. என்ன, சமணர்கள் தங்களை மிகவும் சிரமப்படுத்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு சமணர்கள்னு ஏன் பேரு? தாங்க முடியாது, தாங்குகின்ற அதிபாதகன் தான் சமணன் பேர். சிரமணம் என்ன? கொடிய கஷ்டத்தை தாங்கிறது, அந்த சொல்லுக்கு தான் பொருள். அவர்கள் துருவ மேற்கொள்ளும் பொழுது மண்டையில் இருக்கிற முடிய வேரோடு பிடுங்கிக் கொள்வார்கள். அவங்க பிடுங்க மாட்டாங்க, அந்த குல பெண்கள் எல்லாம் நம் தெய்வம் நந்தெய்வம் என்று தீண்டி பிடுங்குவார்கள். அப்ப மண்டை முழுக்க ரத்த கலரியா போகும். அந்த துன்பத்தை கண்ணு அழலாது பொறுத்துக் கொள்வார்களாம். கண்ணு சிவக்காமல் கண்ணு நமக்கு குழம்பி போகுமே அந்த துன்பத்துல. ஆனால் தங்களுடைய மன உறுதியினால நிறை நிறை அதனால கண்ணுல கூட அந்த சிவப்பு தெரியாமல் ஒரு துளி கண்ணீர் வராமல் பொறுத்துக் கொள்வார்கள். வெயிலிலும் வெயிலிலே சுடுகின்ற பாறையிலே படுத்து உறங்குவார்கள். கை கொள்கின்ற அளவுக்கு தான் உணவு உண்பார்கள். ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவு உண்பார்கள். கடிய கொடிய தவம். ஒரு வீட்டுக்கு வராங்க சாப்பிடலாங்கிற எண்ணத்துல, அந்த வீட்டுல சாப்பிட கூப்பிடலன்னா இன்னொரு வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டாங்க. இன்றை அன்று முழுதும் சாப்பிடாமலே இருப்பாங்க. இன்றைக்கும் அந்த தவத்தை கடைபிடிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். சமண துறவிகள் இருக்கிறார்கள். இல்லறத்தார்கள் அப்படி இல்லை, துறவிகள் அப்படி இருக்காங்க. சமையல்ல தாளிச்சு குட்டிருக்கு, பார்ப்பதற்கு அந்த ஜீரகம் எறும்பு போல ஒரு எண்ணம் வந்துட்டதுன்னா கீழே போட்டுருவாங்க. அது போட்டுட்டோம் வேற சாதம் சாப்பிடலான்னு சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட எடுத்த கவலம் தான், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். பட்டினி தான், இப்படி பட்டினியா இருக்கிற நாள்கள் தான் அதிகம் சாப்பிட்ற நாள்களை விட. இப்படி துன்பத்தையே தாங்கி பழகுதல், இதனால என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லைன்னு சொல்றார் ஆளுடைய பிள்ளையார். செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சக்கியரும் படி நுகராத அயருழப்பார்க்க அருளாத பண்பினான். இந்த உலகத்திலே கடவுள் என்ன இன்பங்களை அளித்திருக்கிறானோ அந்த இன்பங்களை நுகரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிற இவங்களுக்கு இம்மை இன்பம் மறுக்கப்படுகின்றதே தவிர மறுமை இன்பம் உறுதியளிக்கப்படவில்லை. நீ இவ்வளவு சிரமப்படுறதுனால உனக்கு எந்த ஞானமும் உண்டாய் நீ மோட்சத்துக்கு போறது கிடையாது. நீ சிரமப்படுறது மட்டும்தான் உனக்கு மிஞ்சும். இந்த தவத்தினும் உயர்ந்த தவம் எதுன்னா தொண்டு செய்தல். மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகள் செய்தல். தொண்டு செய்யுங்காலத்திலே வருகின்ற துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொள்வார்கள். உடம்புக்கு வருகின்ற நோவினை அவர்கள் அடக்கி கொண்டார்கள். பெத்த பிள்ளைய மனசுல சிறிதும் வருத்தம் இல்லாம இது ஒரு பாக்கியம் வந்திருக்கிற பைரவ அடியாருக்கு உணவு கொடுத்தல் நமக்கு பாக்கியம்னு சொல்லி சந்தோஷமாவே செஞ்சார். அவர் கேட்கிறவங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், திருவெண்காட்டு நங்கைக்கோ சிறு தொண்டருக்கோ கஷ்டமா இல்லை, கஷ்டப்படாம செய்யணும்னு சொன்னாரு, சந்தோஷமா செஞ்சாங்க அவங்க. பைரவர் என்ன கண்டிஷன் போட்டாரு? இதை செய்யும் போது அம்மா அப்பா கஷ்டப்படாம செய்யணும்னு சொன்னாரு. அதுக்கு மேல அவங்க போனாங்க. இது பெரிய பாக்கியம் நினைச்சுட்டு சந்தோஷமாவே செஞ்சாங்க. எப்படி முடிஞ்சது? அவங்க சாப்பிடாம இருந்தாங்களா, தூங்காம இருந்தாங்களா, ஒரு நோன்பும் மேற்கொள்ளாமல் இருந்தே முடிந்தது. என்ன காரணம்னா தொண்டு, தொண்டுபடுதல், தொண்டிற்கு அந்த வலிமை உண்டு. அப்படி உலகத்திலே தவம் செய்பவன் அதனால் நமக்கு என்ன பலன் என்பதை அறிந்து அதற்கேற்ப தவம் செய்வான். குறுகிய பலனுக்கு கொடிய தவத்தை செய்யக்கூடாது, செய்தால் அவன் அறிவிலி என்றது பொருள். பேரறிந்து தவமுயல் ஓம், கிடைக்கின்ற பேரு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அறிந்து அதற்கேற்ப தவம் செய்ய வேண்டும் என்று பெருந்துறை நாடி. பெருந்துறைக்கு வருகின்ற ஒருவன் திருப்பெருந்துறையிலே பெருமானே பெருமானுடைய காட்சி என்று பேரு கிட்ட வேண்டும் என்றால் அதற்கு இணையாக எந்த தவத்தையும் செய்யலாம் என்று தவம் செய்தவனாவான். திருப்பெருந்துறையில ஆத்மநாத சுவாமியுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் தப்பு இல்லை, எவ்வளவு துன்பத்தை மேற்கொண்டிருந்தாலும் தப்பு இல்லை, எவ்வளவு தவம் செய்திருந்தாலும் அந்த தவத்தின் பயனை விட அதிகமான பயன்தான் பெருமானுடைய காட்சி. எவ்வளவு தவமும் அதற்கு பத்தாது, அதுக்கு ஈடாகாது என்று அறிந்தவர்கள் நாடுகின்ற திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையே அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற வழியிலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறார்கள். ஆறி இயங்கி இழைக்கும் அவர்க்கு. ஆறு என்றால் திருப்பெருந்துறைக்கு வருகின்ற வழி. அந்த வழியிலே நடந்து வந்து இழைக்கும் அவர்க்கு, சிரமப்படுறவங்களுக்கு, டயர்டா ஃபீல் பண்றவங்களுக்கு இழைத்தல்னா சோறுதல். அவர்களுக்கு சோறளிக்க வேண்டுமே, ஒரு வழியிலே வருகின்றான் ஒரு அடியவன், தன்னை காண வருகின்றான், பசியோடு வருகின்றான் அப்படின்னு ஒரு கடவுள் நினைச்சார். நம்ம பார்க்கறதுக்கு தானே வரான், நம்முடைய தொண்டன் வருகின்றான், அவன் பசித்து வருகின்றான், நம்மளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் யாராவது ஒரு வீட்டில் அவன் அழைச்சிட்டு போவாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு மாகேஸ்வர பூஜை பண்ணுவாங்க. அவன் அப்படி லேட்டா 2 மணி நேரம் கழிச்சு பசி தாங்கி சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு கட்டு சோறு கொடுத்துரும், ஒரு பொதி சோறு கொடுத்துரும் அப்படின்னு. ஊருக்கு வர வழியிலேயே திருக்குறுகாவூர் வர வழியிலேயே கடவுள் ஒரு பந்தலோடு தண்ணீர் குடத்தோடு பொதி சோறோடு உட்கார்ந்திருந்தார். ஆறு இயங்கி இழைக்கும் அவருக்கு அழிக்க சோறு தர வேண்டும். வழியில கஷ்டப்பட்டு நடந்து வரவங்களுக்கு வழியிலேயே சாப்பாடு கொடுப்பதற்கு அன்ன சத்திரங்கள் வேண்டும். அது இல்லாத காரணத்தினால சுவாமியே போய் வச்சிருந்தார், அண்ணன் வடிவத்தில் இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார், வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தார், சிவாய நம என பேசி இருந்தார். அடியார்கள் உத்தரவத்தை பார்த்து பேசும்பொழுது சிவாய நம என்று பேசுதல் மரபு அப்படிங்கிற பெரிய புராணத்தில் தெரிஞ்சுக்கிறோம். பார்த்த உடனே எப்படி வணங்கணும், சிவாய நம என்று வணங்க வேண்டும். இந்த மரபினை பெரிய புராணம் சொல்லுது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்குறுகாவூர் போற வழியில அந்தனர் வேடத்தில் வந்திருக்கிற கடவுள் வைத்திருக்கிற பந்தலுக்கு வந்து சேர்ந்தோன்னா அந்த அந்தனரை வணங்கும் பொழுது சிவாய நம என்று வணங்கினார். அவரும் சிவாய நம என்று அழைத்து அருகிலே அமர வைத்து பேசிக் கொண்டிருந்தார். பேசும்பொழுது, ரொம்ப இழைச்சிருக்கீங்க பசியினால, இந்த புதிசோறு கட்டி கொண்டு வந்த சோறு இதை உண்டு, இந்த தண்ணீர் இதை குடித்து பருவரல் ஒழிக துன்பத்திலிருந்து நீங்கி அப்படியே போறீங்கன்னா திருக்குறுகாவூர்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு போலாம், சௌக்கியமா போங்களே. நம்ம சாமி தானே, சாப்பிடாம வந்தியா சாப்பிட்டு வந்தியான்னு கேட்க மாட்டார், ஏண்டா சாப்பிடாம வந்தேன்னா கேட்பார், அன்பே வடிவான கடவுள் அப்படின்னு சொல்றார். வழியில யார் வந்து சாப்பிடுன்னு கொடுத்தாலும் சாப்பிட்டவர் இல்ல சுந்தரமூர்த்தி நாயனார், பசி தாங்காதவரும் அவர். அதே சமயத்துல யாராவது சாப்பிடுங்கன்னு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு சாப்பிட மாட்டார். ஆனா அவருக்கு தோணிச்சான், இன்று இவர் தருகின்ற சோறு நமக்கு எதிர் விளக்கல் ஆகாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. அன்பே வடிவமா அருளோடு இவர் கொடுக்கிற சோதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் சோறு கிடைக்காம போயிடும். நல்லவங்க கையால சாப்பிடுறதுக்கு ஆசைப்படணும்.